திருக்குளமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குளமே எழுவோம் இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறைக்குளமே எழுவோம் இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியர் பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து, குறிப்பாக மாதத்தின் முதல் நாளாகிய இன்று இறைவன் கடந்த மாதம் முழுவதும் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி வருகிற இந்த புதிய மாதத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா விதமான அருளையும் கொடையையும் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலிகளை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாளராக இருக்கிறார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய அருள் துணையில் நாம் எப்போதும் வெற்றி பெற்ற மக்களாக தொடர்ந்து பயணிக்கும் மக்களாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனிடத்தில் நாம் பல நேரங்களிலே நாம் அவருக்கு எதிராக பாவம் செய்யக்கூடியவர்களாக, அவரை மறந்த நேரங்களை நினைத்து பார்த்து, அவருக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக, இறைவா இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துய்த்துணர்ந்த பின் என்றும் உள்ள மகிழ்ச்சியையும் தாயகமாய் வான் வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 18-23 முடிய. சகோதர சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தங்களே மடையராகட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலகம் ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்கு உரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. முனை பெரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் முனை பெரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாகவா இறைவா, ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன்மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டே தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிலையாகவா இறைவா, ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும்.
என்னுடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். Alleluia, 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 Alleluia. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5:1-11. அக்காலத்தில் இயேசு கெனசரேத் ஏரியின் அக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின் சீமியோன் நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலையை போடுங்கள் என்றார். சீமியோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பிறந்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகுகளிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சிமியோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சிமியோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சிமியோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடர்களுடைய முதல் அழைப்பை 4 நற்செய்தியாளர்களும் பல்வேறு வடிவங்களில் சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு, மார்க் நற்செய்தியாளர்கள், யோவான் நற்செய்தியாளரும் கூட இந்த முதல் அழைப்பு இந்த சீடர்களை மிகவும் சுருக்கமான ஒரு விதத்தில் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் மற்ற நற்செய்திகளை விட ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை இந்த லூக்கா நற்செய்தியாளர் அழகாக இயேசுவினுடைய அந்த சீடர்களை அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். தாமஸ் ஹர்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அஞ்ஞானி, கடவுள் பக்தி இல்லாதவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அஞ்ஞானமும் கிறிஸ்தவமும் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த தாமஸ் ஹர்லி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான ஒரு நிகழ்வை அந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு முறை அவர் ரயில்வே நிலையத்திற்கு செல்ல வேண்டும். அந்த நிலையத்திற்கு செல்வதற்கு நேரமாகிவிட்டது. அந்த ரயிலை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வண்டி ஓட்டுநரை மிகவும் வேகமாக ஓட்டுங்கள், வேகமாக ஓட்டுங்கள் என்று சொல்லி அவரை தொந்தரவுப்படுத்தக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த தாமஸ் ஹர்லி. அந்த வண்டி ஓட்டுபவரும் மிகவும் வேகமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த தாமஸ் ஹர்லிக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வருகிறது. சந்தேகம் என்னவென்றால், இந்த ஓட்டுநர் சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரா, நாம் ரயிலை சரியான நேரத்தில் பிடித்து விடுவோமா என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு அந்த வண்டி ஓட்டுநரிடத்திலே கேட்கிறார், ஐயா நீங்கள் வண்டியை சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களா, நான் என்னுடைய ரயிலை பிடித்து விடுவேனா, நேரத்திற்கு சென்று நான் பிடித்து விடுவேனா என்கின்ற ஒரு கேள்வியை அந்த ஓட்டுநரிடத்தில் கேட்கிறார். அப்போது இந்த தாமஸ் ஹெர்லி இடத்திலே அந்த ஓட்டுநர் சொல்கிறார், நான் வேகமாக ஓட்டி கொண்டிருக்கிறேன், ஆனால் எந்த வழியில் செல்கிறேன் என்பதை நான் உணரவில்லை என்று சொல்லி பதில் சொல்கிறார். இந்த நிகழ்வை அந்த தாமஸ் ஹர்லி சுட்டிக்காட்டி அஞ்ஞானமும் கிறிஸ்தவமும் என்கின்ற அந்த புத்தகத்திலே அவர் சொல்கிறார், பல நேரங்களில் நாம் செல்கிற பாதை மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம், நாம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதையா என்பதை நாம் நிதானித்து சிந்தித்து செயல்படுவதில்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தியாளர் இந்த சீடனுடைய அழைப்பின் வழியாக நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் வெற்றி பெற வேண்டும், என்னுடைய செயல்பாடுகள் வெற்றியை காண வேண்டும், நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் வெற்றியை மட்டுமே காண வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தை நாம் வேகமாக ஓடுகிறோம் அல்லது மெதுவாக ஓடுகிறோம், எப்படி வேண்டுமானாலும் ஓடிக்கொள்ளலாம். ஆனால் நான் சரியான பாதையில் அந்த வெற்றியை பெறக்கூடியவனாக இருக்கிறேனா என்பதை பல நேரங்களிலே நாம் சிந்திக்க தவறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெற்றி என்பது கடவுளின் துணையும் நமது நம்பிக்கையையும் இணைத்ததாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த சீடர்களுடைய அழைப்பு நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்றால் இந்த சீடர்களுடைய அழைப்பை நாம் நான்கு வகைகளில் பார்க்கலாம். ஒன்று, கடவுள் மீது இவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வார்த்தையை கேட்பது, அதை வழியாக ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், நாங்கள் இரவும் முழுவதும் நாங்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் கேட்கிறேன் என்று சிமியோன் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அதன் வழியாக அதிகமான மீன்பாட்டை ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை பெற்ற பிறகு அவர்கள் தன்னிலை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிமியோன் இயேசுவிடத்திலே, ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி தன்னிலை உணர்ந்து இயேசுவை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நான்காவது பகுதியிலே, கடவுளின் பிரசன்னத்தை வாழக்கூடியவராக இந்த சீடர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நான்கு விதமான நிகழ்வுகளை தான் நான் இந்த வெற்றியின் பாதையில் நாம் கடவுளின் துணையை கொண்டு நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நாம் எப்படி வெற்றியை அடையக்கூடிய மக்களாக வாழலாம் என்பதை தான் இன்றைய நற்செய்தியின் பகுதியின் வழியாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவால் இயலாதது ஒன்றுமில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதைதான், இயேசுவால் இல்லாத வாழ்வு என்பது நமக்கு எப்போதும் வீணாகிவிடுகிறது. லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 5:4-5 வாசிக்கிற போது, ஆழ் கடலில் இவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சீடர்கள் இரவு முழுவதும் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள். இவர்களுக்கு தெரியும், மீன்பிடி தொழில் செய்பவர்களுக்கு எங்கே வலையை போட்டால் எந்த இடத்தில் மீன் அதிகமாக இருக்கும், எப்படி மீனை பிடிக்கலாம் என்கின்ற அந்த உக்தியெல்லாம் அவர்கள் கற்றிருந்திருப்பார்கள். ஆனால் இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தும் அவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலையில் அவர்கள் செய்வது அறியாது அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு அவர்களை இன்னும் ஆழத்திற்கு சென்று நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொன்னபோது, இயேசு ஒரு தச்சந்தொழில் செய்யக்கூடியவர், இந்த சிமியோன் இந்த மற்ற கூட்டாளிகள் எல்லோரும் மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏளனமாக சிரித்திருக்கலாம், உமக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் சிமியோன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அங்கு சொல்லவில்லை, மாறாக ஒன்றும் கிடைக்கவில்லை ஆகினும் உமது சொற்படியே வலைகளை நாங்கள் போடுகிறோம் என்று சொல்லி சிமியோன் பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பதிலின் வழியாக தான் அவர்களுக்கு அதிகமான பெருந்திரளான மீன்கள் பிடிப்பட்டதாக, வலைகள் கிளிய அளவுக்கு கிளியக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மீன்கள் கிடைத்ததாக நச்செய்தியாளர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்துவதற்கு நாம் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நச்செய்தியிலே சிமியோன் தைரியமாக, ஆண்டவரே உம்மடது சொற்படியே நாங்கள் இந்த வலையை பிணிகிறோம், இந்த வலையை போடுகிறோம், இப்படிப்பட்ட ஒரு பதிலை தான் கன்னிமரியாலும் தன்னுடைய வாழ்விலே சொல்லக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய வாழ்வில் ஒரு கன்னி ஆயிற்று, நான் ஒரு கன்னி ஆயிற்று, எப்படி ஒரு மகனை பெற்றெடுக்க முடியும் என்கின்ற பல்வேறுதமான கேள்விகள் இருந்த போதும், மோசையினுடைய சட்டத்தின்படி என்னை அடித்து கொன்று விடுவார்களே என்கின்ற ஒரு கேள்விகள் அந்த கன்னிமரியால் மனதில் இருந்த போதும், உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்கின்ற ஒரு வார்த்தையின் வழியாக மீட்பு திட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு பெண்மணியாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த சிமியோன் தன்னுடைய வாழ்விலே இன்று செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கேள்வி கேட்கவில்லை, மாறாக இயேசு மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு பயம் கொள்ளவில்லை. அவர் தைரியமாக தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு சிமியோன் செயல்படுத்தக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்த போது அந்த இல்லத்தில் ஒரு குடும்ப தலைவர் தலைவி அவர்களுக்கு ஒரு பிள்ளை, அந்த ஒரு பிள்ளைக்கு படிப்பு சரியாக வரவில்லை, அந்த பையன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறான், அவனுக்கு தொழில் தொடங்க வேண்டும், அந்த தொழில் தொடங்கினால் வெற்றி பெறுவோமா என்கின்ற ஒரு பயம், இப்படி அவனுக்குள் பல்வேறு விதமான கேள்விகளோடு அவன் தன்னுடைய வாழ்வை நோக்கி கொண்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அந்த பையனை ஒரு முறை சந்தித்த போது அந்த பையனோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவனிடத்தில் என்னுடைய ஒரு நிகழ்வை நான் சொல்லி சொன்னது இதுதான், பல நேரங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆசை நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் நாம் முயற்சியே செய்யாமல் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று நான் நினைத்திருந்தால், அல்லது எனக்கு தோல்வி ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு பயத்திலே நான் ஒரு முயற்சியை செய்யாமல் பயந்து கொண்டிருந்தால் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. நாம் கடவுள் மீது துணையை, கடவுளுடைய துணையை நம்பி நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படித்தான் இந்த சிமியோன் எந்தவிதமான ஒரு சந்தேகத்திற்கு ஏற்படுத்தவில்லை, பயம் வரவில்லை, சந்தேகம் வரவில்லை. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உமது சொற்படியே நான் வலைகளை போடுகிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த வலைகளை போட்டதன் வழியாக, கடவுளுடைய துணையை நாடியதன் வழியாக அதிகமான மீன்களை பெறக்கூடிய ஒரு நபராக அங்கு மாறக்கூடியவராக இருக்கிறார். இவருக்கு மட்டும் நிறைவு கிடைக்கவில்லை, மாறாக தன்னோடு இருந்த நபர்களையும் அழைத்து அவர்களுடைய படகுகளையும் நிரப்பும் அளவிற்கு மீன் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இயேசு கடைசியில் சொல்கிறார், நீ மனிதனை பிடிக்கக்கூடியவனாக மாறுவாய், நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். இதை தான் இந்நச்சி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் பயந்து கொண்டு அல்லது என்னால் முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு தயங்குகிறோம். ஆனால் கடவுளுடைய துணை என்னிடத்தில் இருக்கிற போது நான் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு நிறைவோடு நான் செய்து முடிப்பேன் என்கின்ற ஒரு தைரியம் நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே தான் பவுல் பிலிப்பியர்கள் திருமங்கலம் அதிகாரம் 4:17 சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது, அவருக்கு பல்வேறு விதமான வேதனைகள் வருகிறது, சிறை தண்டனை, சவுக்கடி என்றெல்லாம் பல்வேறு விதமான அவருடைய பாதையில் முற்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், பிலிப்பியர்களுடைய திருமுகம் அதிகாரம் 14:13 நாம் வாசிக்கிறோம், எனக்கு பலன் தருகிறவர் மூலமாக என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு பலன் தருகிறவருடைய மூலமாக நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இயேசு ஆசிர்வதிக்காத வரை அவர்களுக்கு எந்த விதமான மீன்களும் கிடைக்கவில்லை. எப்போது இந்த சிமியோன் இந்த மக்களை இந்த இயேசு சிமியோனை ஆசிர்வதிக்கிறாரோ அப்போது இந்த மீனவர்களுக்கு அதிகமான ஒரு மீன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. தங்கள் திறமைகள் வழியாக, தங்கள் திறன்கள் வழியாக, தங்களுடைய நேரத்தை அனைத்தையும் அவர்கள் செலவழித்த போதும் கூட இரவு முழுவதும் அவர்களால் மீன் பிடிக்க முடியவில்லை. ஆனால் எப்போது அவர்கள் ஆண்டவருடைய குரலை, ஆண்டவருடைய துணையை நாடினார்களோ அப்போது அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இந்நச்சதின் முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் துணை கொண்டு நாம் எதையும் செய்ய முடியும். இயேசுவின் துணை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நாம் இறையாற்றலோடு செயல்படுத்த முடியும் என்கின்ற பாடத்தை தான் இந்நச்சதின் முதல் பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே இயேசு இல்லாத ஒரு வாழ்வு நமக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை நாம் நம்முடைய வாழ்வின் பிரசன்னத்திலே உணரவில்லை என்றால் நம் பல நேரங்களிலே தோல்வியின் வழியாக ஏமாற்றத்தை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று பல நேரங்களிலே நாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எந்த காரியத்தையும் கேள்வி கேட்க வேண்டுமானால் பல நேரங்களிலே பிறரை குற்றப்படுத்துவதற்காக அல்லது பிறருடைய நற்பெயரை கெடுப்பதற்காக நாம் கேள்விகள் வழியாக நம்முடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். வலையை அலசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நச்சீதி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு மீன், எந்த வகையான மீனும் கிடைக்கவில்லை, ஆனால் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு விரக்தியின் ஒரு வெளிப்பாடு. அவர்கள் விரக்தியில் இருக்கிற போது எந்த செயலை செய்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய துணை இல்லாமல் அவர்கள் நடைபிணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய துணையை எப்போது அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அப்போது அவர்கள் இறை ஆசிரை பெற்ற மக்களாக, இறைவனுடைய பிள்ளைகளாக, இவனுடைய பிரசன்னத்தில் நிறைவாக வாழும் மக்களாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் சிமியோன் அழகாக சொல்கிறார், நான் பாவி, ஆண்டவரே என்னை விற்று அகன்றுவிடும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நான் பாவி என்கின்ற ஒரு உணர்வை அவர் உணர்ந்து கொண்டு என்னை விட்டுவிடும் என்று சொல்கிறார். ஆனால் இயேசு சொல்கிறார், அஞ்சாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னை மனிதர்கள் பிடிப்பவனாக மாற்றுகிறேன் என்று சொல்லி இயேசு அவரை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இந்த நச்சுவீதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுனுடைய துணையை கொண்டு, எனக்கு பலன் தருகிறவருடைய ஆற்றலை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி தூய பவுல் சொன்னது போல நம்முடைய வாழ்விலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கடவுளுடைய துணையை கொண்டு செயலாற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு இரண்டாவது பகுதி நமக்கு அழகான ஒரு வாழ்வை சுட்டி காட்டுகிறது. அவர் மீது நம்பிக்கையோடு நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சிமியோன் உமது சொற்படியே என்று சொன்ன அந்த வார்த்தை கடவுள் மீது இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய துணை மட்டும் நம்முடைய வாழ்வில் இருப்பதினால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதல்ல. கடவுளுடைய துணை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். ஆனால் அந்த கடவுளுடைய துணையோடு இணைந்து நமது செயல்பாடான நம்பிக்கையும் இணைந்து செல்கிற போது நாம் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் நீங்கள் சொல்வதால் நான் வலைகளை கீழே போடுகிறேன் என்று சொல்லி சிமியோன் சொல்லி நம்பிக்கையோடு அந்த வலைகளை போட்டதினால் அவருக்கு கீழ்ப்பிடிதலின் வழியாக நிறை ஆசிரை அவர் பெறக்கூடியவராக மாறுகிறார். அதை தான் இன்று நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே கடவுளுடைய வார்த்தையை நாம் பல நேரங்களில் பல வடிவங்களில் பல வழிகளில் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக, கீழ்ப்படிதலோடு செயல்படுத்தக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சிமியோன் தன்னுடைய வார்த்தையினால் மட்டுமல்ல அதை செயல்படுத்தக்கூடியவராக மாறுகிறார். கடவுளுடைய நம்பிக்கையை அவர் தன்னுடைய செயல் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக மாறுகிறார். அதன் வழியாக இறை ஆசிரை பெறுகிறார். இதை தான் இந்த நச்செய்தியின் இரண்டாவது பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய நம்பிக்கை இன்னும் இயேசுவினுடைய துணையின் வழியாக நம்முடைய நம்பிக்கை அதிக ஆழம் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி ஆழம் பெறுகிற போது முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். நாம் மட்டுமல்ல நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய மக்களாக மாறுகிறோம். அதுதான் சிமியோன் தரக்கூடியவராக இருக்கிறார். தன்னோடு சூழ்ந்திருந்த அருகிலிருந்த அனைத்து படகுகளும் நிரம்பக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய பங்காளிகளையும், தன்னோடு இருந்த அந்த பேதுர், அந்த யோவான் மற்றும் செபதையின் மக்கள் யாக்கோப்பு இவர்களை அழைத்து இயேசுடைய சீடராக மாற்றக்கூடியவராக இந்த சிமியோன் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு பாடமாக சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றியை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிற போது கடவுளுடைய துணை நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த கடவுளுடைய துணை நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அந்த கடவுளுடைய துணையை நம்பிய மக்களாக நாம் வாழ்கிற போது, நாம் மட்டுமல்ல நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களையும் நாம் இறைவன் பால் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த அந்த இறை ஆசிரை நாம் அந்த கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்மோடு வாழும் மக்களுக்கும் நாம் தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக மாறுகிறது. இதுதான் சிமியோன் இடத்துல இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றி வாரும், நான் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன். மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்பது நீ பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியாக உம்மோடு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் உன்னோடு வாழும் மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு மனிதனாக நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி இயேசுவின் வெற்றியின் பாதையிலே சிமியோன் நடக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். இறைவனின் துணையை கொண்டு, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வெற்றி வாகை சூடும் மக்களாக, கடவுளின் துணையில் நம்பிக்கை கொண்டு நாம் வெற்றி வாகை சூடும் மக்களாக வாழ வளர இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.